Subhanallah. Subhanallah wa bihamdihi. Subhanallahil azim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nu'minu billahi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ال ابراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد كدنب والكيل سكل هل يرپتدوم پيريوذدان مدوا إنت تلائپاند ஒரு அத்தியாவசியமான தலைப்பாகும். பிரித்து பிரித்து சொல்லுவதற்கு முடியாது. எனவே மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். நேரம் கூடினால் சமாளித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனிதர்களை ஆண்கள் பெண்கள் என்ற இரு வகையினராக படைத்திருக்கிறார்கள். இதிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு குடும்ப வாழ்க்கையை வாழுவதற்கு திருமணம் என்றொரு வழிமுறையை வைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு மனிதன் இந்த திருமண வாழ்க்கையை ஆசைப்படுகிறான். அந்த வாழ்க்கையை அவன் கற்பனை செய்து பார்க்கிற பொழுது அது அழகானதாக ஒரு புனிதமானதாக தெரிகிறது. அதேபோன்று இஸ்லாமும் அதனை அனுமதிக்கிறது. அனுமதிப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை வலியுறுத்தவும் செய்கிறது. அதே மனிதன் திருமணம் முடித்து பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது அது அந்த மனைவியின் மூலமாக அல்லது குடும்ப உறவுகளின் மூலமாக அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக அல்லது எதிர்பார்த்த விதத்தில் அமையாத பொழுது பிரச்சனை என்று வந்தவுடன் பொதுவாக ஒரு மனிதன் பிரிவை நாடுகிறார். இதன் காரணமாக சிலர் பிரிந்து போகிறார்கள். இன்னும் சிலர் பிரிய முடியாமல் பழிவாங்க ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் சிலர் பெண்களே மோசம் என்று பட்டம் சூட்டுகிறார்கள். இன்னும் சிலர் வாழ்க்கை வெறுத்து விட்டதாக நினைக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சிலர் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் கற்பனை பண்ணி பார்த்தபோது இனிப்பாக இருந்த இந்த திருமண வாழ்க்கை அதை செயல்படுத்தி பார்த்தவுடன் கசப்பாக ஆகிவிடுகிற பொழுது அதனை அந்த மனிதன் அடுத்தவர்களுக்கு சொல்லுகிற பொழுது ஏதோ திருமணம் ஒரு பிழையான காரியமாக அடுத்தவர்களுக்கு தெரிகிறது. அதே நேரம் இஸ்லாமும் அதனை வலியுறுத்துகிறது என்றொரு விடயம் இருக்கிற காரணத்தினால் இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையானது அதனால் அவன் எடுத்த முடிவானது அது அவனுடைய பிழையாக இருக்குமே ஒழிய ஒருபோதும் இந்த திருமண வாழ்க்கையின் பிரச்சனையாக இருக்காது. முழுக்க முழுக்க பிரச்சனைகளையே கொண்டு வரக்கூடியது இந்த திருமண வாழ்க்கை என்றால் இஸ்லாம் ஒருபோதும் அதனை வலியுறுத்தி இருக்காது. எனவே ஒரு மனிதன் சரியாக நேர்மையாக சிந்திப்பான் என்றால் இந்த வாழ்க்கையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, எனவே இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழுவதற்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கும் என்ற ஒரு தெளிவை ஒவ்வொரு மனிதனினாலும் யோசித்தால் புரிந்து கொள்ளலாம். எனவே திருமணம் முடித்து சிக்கல்கள் வந்தவுடன் பிரிவை நாடுபவர்களின் ஒரே காரணம் அவர்கள் இஸ்லாமிய உபதேசங்களை புறக்கணிக்கிறார்கள், இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை புறக்கணிக்கிறார்கள், இஸ்லாமிய அறிவு இல்லாமல் வாழுகிறார்கள். எனவே இஸ்லாமிய உபதேசங்களை புறக்கணிக்காமல் அதனை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை பின்பற்றி மார்க்க அறிவோடு ஒரு மனிதன் வாழுகிற பொழுது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக தொடர்ந்து வாழ முடியும். அதனை ஆதாரபூர்வமாக நிரூபிப்பதற்கு இங்கே ஒரு சில வேத வார்த்தைகளையும் பொன்மொழிகளையும் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இஸ்லாம் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரை சகல அவனது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு விடயங்களிலும் அவன் எப்படி வழி நடக்க வேண்டும் என்பதனை மிக அழகாக காட்டுகிறது. திருமணம் முடித்த பிறகு மட்டுமல்லாமல் அதற்கு முன்னறிந்தே இஸ்லாம் அழகான வழியை காட்டுகிறது என்பதனை அது குர்ஆன் சுன்னாவை படித்து பார்க்கிற பொழுது மிக அழகாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய இந்த உபதேசத்தை சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கீழே நான் குறிப்பிடக்கூடிய இந்த விடயங்களை ஐந்து வகையாக பிரிக்கிறேன். அது விளங்குவதற்கு இலகுவாக இருக்கும் என்ற ஒரே காரணமே தவிர வேறு எந்த காரணங்களும் கிடையாது. பின்னால் வரக்கூடியது முன்னால் வரக்கூடியதோடு சம்பந்தப்பட்டு கூட சில வேளை இருக்கலாம். பொதுவாக இஸ்லாம் சகல துறைகளிலும் வழிகாட்டுகிறது. அதே போன்று ஒரு பெண்ணை மணக்கின்ற பொழுது எப்படியான ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது.
இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்புன் ஷாகிரன் வ லிசானும் ஜாகிரன் வ ஜௌஜதுல் ஸாலிஹதுன் துஈனுக அலா அம்ரி துன்யாக வ தீனுக் கைரு மக்கன ஜன்னத். நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், அல்லாஹுவை நினைவு செய்யக்கூடிய நாவு, சாலிஹான மனைவி. அவள் எப்படிப்பட்டவள் என்றால், உன்னுடைய உலக காரியங்களுக்கும் மறுமையின் காரியங்களுக்கும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய மனைவி. இந்த மூன்றையும் ஒரு மனிதன் சேர்த்து கொண்டான் என்றால், அது அவன் சேமித்த பொக்கிஷங்களிலே மிக மிக சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதேபோல சஹீஹ் முஸ்லிம் என்ற மற்றொரு சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் இன்னொரு இடத்திலே, இன்ன துன்யா மதாஉன், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையானது, அதாவது சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாகும், வஹைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா, சுகம் அனுபவிக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் மிக பெருமதியானது சாலிஹான ஒரு பெண்ணாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் இன்னொரு இடத்திலே, துன்கஹல் மர்அது லி அர்பா, லி மாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா. ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். அவளுடைய செல்வத்தை பார்த்து, அவளுடைய அழகை பார்த்து, அவளுடைய அந்தஸ்தை குடும்ப குலத்தை பார்த்து, அதே போன்று அவளுடைய மார்க்கத்தை பார்த்து, இப்படி நான்கு வகையாக நான்கு காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மார்க்கமுள்ள பெண்ணை கொண்டு நீ உனது வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள், இல்லையெனில் உனது கை மண்ணை கவட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மூன்று ஹதீஸ்களிலும் மார்க்கமுள்ள பெண், அதாவது இஸ்லாத்தின் அறிவை சுமந்து இஸ்லாமிய வழிகாட்டல் படி வாழக்கூடிய ஒரு பெண் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சொத்து, ஒரு மனிதன் சேர்க்கக்கூடிய சொத்துக்களில் மிகச்சிறந்தது. அதே போன்று ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அப்படி ஒரு பெண் அமைவாளாக இருந்தால் அது அவனது வாழ்க்கையின் வெற்றி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே முதலாவது பகுதியாக நான் இங்கே குறிப்பிடுவது, திருமணம் முடிக்கிற பொழுது நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த பெண் மார்க்கமுள்ள ஒரு பெண்ணாக இருப்பாள் என்றால் அந்த மனிதன் ஒரு பாக்கியசாலி, அவன் வாழ்க்கையில் வெற்றி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றிதழ் வழங்கினார்கள். காரணம், அவளுக்கு மார்க்கம் தெரியும் என்ற காரணத்தினால் அவள் வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்பதனை புரிந்து அழகாக நடந்து கொள்வாள். இது முதலாவது பகுதியாகும். அதாவது மார்க்கமுள்ள பெண் ஒரு ஆணுக்கு அமைந்து விடுகிற பொழுது அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுகிறான். அடுத்தது இரண்டாவது பகுதி, அதாவது திருமணம் செய்த அந்த பெண் ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறாள், நல்ல குணங்கள் இருக்கின்றன, நல்ல பண்புகள் இருக்கின்றன, ஆனால் அவளிடத்தில் மார்க்கம் இல்லை, மார்க்கத்தை பற்றிய அறிவில்லை. இப்படியான ஒரு பெண்ணை முடிக்கிற பொழுது அவளோடு எப்படி அந்த குடும்ப வாழ்க்கையை வாழுவாள், சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுது உடனே விட்டுவிட்டு செல்வதா என்று பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய சில வழிகாட்டல்களை அழகாக காட்டியிருக்கிறார். சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், இன்னல் மர்அத குலிகத் மின் திலா, நிச்சயமாக ஒரு பெண்ணானவள் அவள் விலா முள்ளிலிருந்து, விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அந்த விலா முள்ளிலே மிக பலவீனமான பகுதி அதனது உயர்ந்த பகுதியாகும். உன்னால் அந்த பெண்ணை ஒரே கொள்கையிலே ஒரே பாதையிலே உறுதியாக வைக்க முடியாது. நீ அவளோடு சுகமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீ சுகமாக வாழலாம், அவளுடைய கோணல் அப்படியே இருக்கும். நீ அந்த கோணலை நிமிர்த்தி அதனை நேராக்க சென்றால் அதனை நீ உடைத்து விடுவாய். உடைப்பது என்பது அவளை தலாக் விடுவதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பெண்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்கிறார்கள். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம் என்ற அதே கிரந்தத்தில் மற்றொரு இடத்திலே, லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினா, ஒரு விசுவாசி விசுவாசியான தனது மனைவியை வெறுத்து ஒதுக்கிவிட மாட்டான். இன் கரிய மின்ஹா குலுகன் ரலிய மின்ஹா ஆஹர், அவளிடம் வெறுக்கத்தக்க ஒரு பண்பை கண்டு அவன் வெறுப்படைந்தால் அவளிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பை பார்த்து அவன் திருப்தி அடைவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இது நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது பகுதியாகும். அதாவது பெண் நல்லவள், ஆனால் அவளிலே மார்க்கம் கிடையாது, இஸ்லாமிய அறிவு கிடையாது. இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்குரிய உபதேசத்தை கூறுகிறார்கள். ஒரு பெண்ணை ஒருபோதும் ஆண்களாகிய நாங்கள் எங்களுடைய இடத்தில் வைத்து எம்மை போன்றுதான் அவள் சிந்திப்பாள், எம்மை போன்று அவள் சிந்திக்க வேண்டும் என்று நினைப்பது மடத்தனமானது. அந்த பெண்ணை படைத்த அல்லாஹு தஆலாவே கூறுகிறான், அவள் பலவீனமானவள், அவள் ஒரு ஒரு கொள்கையிலே உறுதியாக இருக்க மாட்டாள், உடல் அளவிலும் மனதளவிலும் எந்த ஒரு முடிவை எடுத்தால் கூட தொடர்ச்சியாக அந்த முடிவிலே உறுதியாக இருக்க மாட்டாள். அதே போன்று எந்த ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டாலும் அவளிடம் வெறுக்கத்தக்க விடயமும் இருக்கும், விரும்பத்தக்க விடயமும் இருக்கும். இந்த மூன்று விடயங்களையும் அடிப்படையான விடயங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதனை நாம் சரியாக புரிவோம் என்றால் எமது வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக நிம்மதியாக தொடர்ந்து வாழ்ந்துவிட்டு செல்லலாம். மாற்றமாக கற்பனையில் நாம் கண்ட கனவை நிஜத்திலே பார்க்க விரும்பினால் அது ஒருபோதும் நடக்க போவதில்லை. உலகத்தின் யதார்த்தம் எதுவோ, ஒரு பெண்ணின் இயல்பு எதுவோ, அதுதான் நடக்கப் போகிறது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக தெளிவாக நாம் உள்ளத்திலே பதிக்க வேண்டிய விடயம், பெண் என்பவள் எம்மை போன்றவள் அல்ல, அவள் எம்மை விட பலவீனமானவள், அவள் ஒரு கொள்கையிலே உறுதியாக இருக்க மாட்டாள். அதே போன்று எந்த பெண்ணை எடுத்தாலும் அவளிடம் நல்ல பண்புகளும் இருக்கும், அதாவது வெறுக்கத்தக்க பண்புகளும் இருக்கும். ஒரு விசுவாசி தனது விசுவாசியான மனைவியை வெறுக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது இரண்டாவது பகுதியா. அதே போன்று மூன்றாவது, இறுதியாக நாம் பார்த்தது ஒரு நல்ல பெண், ஆனால் அவளுக்கு மார்க்க வழிகாட்டல்கள் தெரியாது, அதனால் அவள் இஷ்டப்படி நடக்கிறாள், அவளை எப்படி அனுசரிப்பது என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். மூன்றாவது, ஒரு பிழையான பெண், மோசமான பெண் என்று வைத்துக் கொள்ளலாம். இவள் விடயத்தில் இஸ்லாம் எதனை போதிக்கிறது? எனக்கு அமைந்த அந்த பெண் மோசமானவள் என்றவுடன் பிரிந்து விட்டு செல்வதா என்று கேட்டால், இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டோரே, இன்ன மின் அஸ்வாஜிகும் வ அவுலாதிகும் அதுவன் லகும் ஃபஹ்தரூஹும், நிச்சயமாக உங்களது மனைவிமார்களிலும் உங்களது குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், எனவே அவர்கள் விடயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்கள் எதிரிகளாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் பல கஷ்டங்களை சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள், இவற்றை பெரிதுபடுத்தாமல் கணக்கெடுக்காமல் அவற்றை புறக்கணித்து மன்னித்தும் விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கிறான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான். சூரத்து தகாபுன் 14வது வசனமாகும். எனவே பாருங்கள், இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சில மனைவிமார்கள் எதிரிகளாகவே இருப்பார்கள் என்பதனை திட்ட தெளிவாக கூறுகிறார். கூறிவிட்டு அவர்களை தலாக் விடுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் வலியுறுத்துவது அவர்களை புறக்கணித்து அவர்களை மன்னித்து விட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். இந்த இடத்திலே ஒரு சிறு சந்தேகம் எழும். எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மனைவியோடு சேர்ந்து வாழ்வது சாதாரண விடயமா? சரி, ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டோம் என்றால் ஒரு கஷ்டமான வாழ்க்கை, இதற்குரிய கூலி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைப்பதுதானா என்று எமக்கு அந்த அல்லாஹ்வினது மன்னிப்பு சாதாரண ஒன்றாக தோன்றலாம். அல்லாஹ்வின் மன்னிப்பு என்பது எந்த அளவு பெருமதியானது என்பதனை பின்னால் நாம் பார்க்கலாம். இறுதியாக நாம் பார்த்தது ஒரு பிழையான மோசமான பெண், இவளை எப்படி அனுசரிப்பது என்பதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது, அதனை அழகாக நாம் பார்த்து விட்டோம். அதே போன்று நான்காவது பகுதி, உலக வாழ்க்கையின் உண்மை நிலை என்ன? ஏன் இந்த பெண் மனைவியாக எமக்கு இருப்பது உலகத்தில்தான், எனவே உலகத்தின் இயல்பை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அந்த பெண்ணை நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலக வாழ்க்கை எப்படியானது என்பதனை ஒரு சில சம்பவங்களின் மூலம், ஒரு சில பொன்மொழிகளின் மூலம் விளக்கப்படுத்தலாம். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹுர்மத்து நிசாஇல் முஜாஹிதீன் அலல் காயிதீன் கஹுர்மத்தி உம்மஹாதிஹிம், யுத்தம் நடக்கிற பொழுது சிலர் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக செல்வார்கள். அல்லாஹ் யாருக்கு சலுகை அளித்தானோ அவர்கள் மாத்திரம் ஊரிலே இருந்து கொள்வார்கள். இப்படி போராட்ட வீரர்கள் போராட்டத்திற்கு சென்ற பிறகு எவர்களெல்லாம் ஊரிலே தங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு போராட சென்ற இவர்களின் குடும்பங்கள் இவர்களுடைய தாய்மார்களை போன்றவர்களாவார்கள். இவர்களுடைய தாயை அவர்கள் எந்த அளவு கண்ணியப்படுத்துவார்களோ அதே கண்ணியம் இவர்கள் விடயத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாராவது ஒரு போராட்ட வீரர் யுத்தத்திற்கு செல்பவர் ஊரிலே இருக்கக்கூடிய ஒருவரிடம் தன்னுடைய குடும்பத்தை ஒப்படைத்து குடும்பத்துக்கு பொறுப்பாக நியமித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும்படி இவரை பிரதிநிதியாக வைத்துவிட்டு இவர் யுத்தத்திற்கு சென்ற பிறகு இவர் பொறுப்பு சாட்டப்பட்டவர், ஊரில் இருப்பவர் அந்த போராட்டத்திற்கு சென்றவரின் வீட்டிலே அவருடைய குடும்ப விடயத்திலே மோசடி செய்வாராக இருந்தால் மறுமையிலே அல்லாஹு தஆலா அந்த மோசடி செய்தவரையும் அழைத்து போராட்டத்திற்கு சென்ற இவரையும் அழைக்கிறான். அழைத்து என்ன நடக்கிறது என்றால், போராட்டத்திற்கு சென்ற இவர் மோசடி செய்தவருடைய நன்மைகளை எல்லாம் அள்ளிக் கொள்கிறார். எந்த அளவு என்றால், அவர் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர் அத்தனை நன்மைகளையும் அள்ளிக் கொள்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த ஹதீஸிலே பாருங்கள், ஒரு மனிதர் போராட்டத்திற்கு செல்கிறார், அவருடைய வீட்டில் கூட ஒரு மோசடி நடப்பதற்கு இடம்பாடு இருக்கிறது. இதுதான் உலகம். அதே நேரம் இப்படி ஒன்று நடந்து விட்டது என்றால் அது கேவலம். அதற்கு அந்த கேவலத்துக்கு அந்த இழிவிற்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய பிறவி பலன், கொடுக்கக்கூடிய பரிசு என்ன, மறுமையிலே இவருடைய நன்மைகளை அல்லாஹு தஆலா இவருக்கு கொடுக்கிறார். நன்மை என்றால் அவ்வளவு பெருமதியானதா என்று எமக்கு கேள்வி எழலாம். அதற்குரிய பதிலையும் நாம் பின்னால் விளங்கிக் கொள்ளலாம். எனவே பாருங்கள், இந்த ஹதீஸிலே நான் குறிப்பிட வந்தது, போராட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மனிதனின் வீட்டில் கூட ஒரு மோசடி நடக்க இடம்பாடு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய மற்றொரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லைஸல் கஸ்ஸாப் அல்லதி யுஸ்லிஹு பைன நாஸ் யகூலு கைரன் வ யன்ஹி கைரன். அதாவது, இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்வதற்காக, சமாதானம் செய்து வைப்பதற்காக பொய் சொல்லக்கூடியவர் பொய்யர் அல்ல. அவர் நல்லதையே சொல்கிறார், நல்லதையே எடுத்து வைக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என விடயம், இரண்டு பேரை சேர்த்து வைப்பதற்காக சீர்திருத்தம் செய்வதற்காக பொய் சொன்னால் அது பொய்யல்ல, அவர் பொய்யர் அல்ல என்று கூறுகிறார்கள். எனவே இப்படி பிரிகின்ற இருவரை அல்லது சிக்கல்கள் ஏற்பட்ட இருவரை சேர்த்து வைக்கின்ற விடயத்திலே முதன்மை இடத்தை வகிப்பது கணவன் மனைவி என்ற அந்த தம்பதியினர். எனவே பாருங்கள், பிரிய போகின்ற அல்லது சிக்கல்கள் ஏற்பட்ட இந்த கணவன் மனைவியை சேர்த்து வைப்பதற்கு இஸ்லாம் பொய்யை அனுமதிக்கிறது. இங்கு நான் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், பிரிவதற்கு சென்ற இந்த குடும்பம் ஒரு பொய்யினால் தான் சேருகிறது, ஒரு பொய்யினால் தான் அந்த உறவை தொடர்கிறது. இஸ்லாம் இதனை அனுமதிக்கிறது. நாம் எப்படி சொல்லுவோம், ஒரு பொய்யின் மூலம் வாழுவதா, ஒரு பொய்யை சொல்லி வாழ வேண்டுமா, அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா என்று நாம் கேட்போம். ஏன் பொய் சொல்லி அந்த குடும்ப உறவு தொடருவது என்பது எமக்கு தாழ்வாக தெரிகிறது, கீழ்த்தரமாக தெரிகிறது. உண்மைதான், இந்த உலகம் அதுதான். இந்த உலகம் தாழ்வானது, கீழ்த்தரமானது, இதைதான் உலகம் அற்பம் அற்பம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. பாருங்கள், ஒரு பொய்யை கொண்டு ஒரு குடும்ப உறவை சேர்த்து வைப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதே போன்று இன்னொரு செய்தி, இந்த விடயங்களை நான் கூறுவதன் காரணம் உலகத்தின் யதார்த்தம், உலகத்தின் இயல்பு நிலையை நாம் புரிய வேண்டும். மூன்றாவது ஒரு ஹதீஸ், அது ஒரு சம்பவம், நாம் அதிகம் கேள்விப்பட்ட சம்பவமாக இருக்கலாம், ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயம் அதிலே காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பெண் தவறு செய்கிறாள். அந்த தவறு எப்படி என்றால், கேடு கேட்ட ஒரு மோசமான தவறு, விபச்சாரம் செய்கிறாள். பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து நபி அவர்களிடம் வருகிறார். நபி அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். இப்படி இரண்டு மூன்று தடவைகள் நடந்துவிட்ட பிறகு அவளுடைய தவறுக்கான தௌபா கல்லறிந்து கொள்ளப்படுகிறார். பிறகு அவளுக்கு தொழுவிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளை முன்னே வைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவளுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடுப்பை பிடித்து இழுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இவள் விபச்சாரம் செய்தவள், இவளுக்கு தொழுவிக்க போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவள் செய்த தவறுக்கு அவள் தௌபா செய்து விட்டாள், அவளுடைய ஈமானையும் தக்குவாவையும் மதீனாவிலே இருக்கக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தால் அந்த 70 பேருக்கும் தாராளமாக போதுமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு பெண் அல்லாஹ்விற்கு பயந்து தன்னுடைய உயிரையே கொடுக்கிறாள், இதைவிட ஒரு தௌபா இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இங்கு நான் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தவறுகளிலேயே ஒரு கேடு கட்ட ஒரு மோசமான தவறு, அதனை செய்தவர் யார்? 70 பேருடைய ஈமானுக்கு சமனான உத்தமி அந்த தவறை செய்கிறார்கள். எனவே பாருங்கள், உலகத்தின் இயல்பு இதுதான். உலகம் நிரந்தரம் இல்லை என்றால் அதில் அழகு நிரந்தரம் இல்லை, செல்வம் நிரந்தரம் இல்லை, சொத்துக்கள் நிரந்தரம் இல்லை, உறவுகள் நிரந்தரம் இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு நல்லவன் தொடர்ந்து நல்லவனாக இருப்பது கூட நிரந்தரம் இல்லை. எனவே இந்த மூன்று விடயங்களின் மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒன்று, எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம், இதுதான் உலக வாழ்க்கை. எதுவும் நிரந்தரம் இல்லை, இதுதான் உலக வாழ்க்கை. இந்த உலகம் தாழ்வானது, கீழ்த்தரமானது. ஏன், நாளை நாம் உயிரோடு இருப்போமா என்று தெரியாது. இவ்வளவுதான் உலகம். எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்தான் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவள். உலகமே இந்த இயல்பு என்றால் அவளுடைய இயல்பு என்ன என்பதனை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதே போன்று ஐந்தாவது பகுதியாக, இந்த குடும்ப வாழ்வை நாம் தொடர்ந்து சரியாக செலுத்துவதற்கு நாம் அதிகம் யோசிக்க வேண்டிய ஐந்தாவது பகுதி மறுமையை பற்றிய சிந்தனையாகும். நாம் 5 பகுதிகளை பார்த்திருக்கிறோம். முதலாவது பகுதி மார்க்கம் உள்ள பெண் என்ற பகுதி. இரண்டாவது, நல்ல பெண் ஆனால் மார்க்கம் இல்லை. மூன்றாவது, ஒரு மோசமான பெண். நான்காவது, இதுவரை நாம் பார்த்தது உலகத்தின் இயல்பு நிலை என்ன. இப்பொழுது ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறோம் மறுமையை பற்றிய நினைவு. அதாவது, நாம் இந்த உலகத்திலே இந்த திருமண வாழ்வில் இணைந்து விட்டு சிக்கல்கள் ஏற்பட்டவுடன் பிரிவதற்கான முதலாவது காரணம் மறுமையை பற்றிய சிந்தனைகள் மிக மிக எமக்கு குறைவாக இருப்பது. மறுமையில் என்ன நடக்கும் என்பதனை நாம் உணராத காரணத்தினால் நாம் அப்படி செய்கிறோம். மிக முக்கியமாக நாம் ஒரு கற்பனையை செய்து வைத்திருக்கிறோம், அந்த கற்பனை உலகத்திலே கிடைக்கவில்லை என்பதற்காக எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்று அதனை பிரிந்து விட்டு நாம் வெளியில் செல்ல நினைக்கிறோம். இதை தவிர வேறொரு காரணம் இருக்க முடியாது. நன்றாக நாம் அந்த மறுமையை பற்றி உணர வேண்டும். யோசித்து பாருங்கள், நான் மேலே கூறிய அந்த மூன்று ஹதீஸ்கள் எப்படி, ஒரு பெண் மோசமான பெண்ணாக இருந்தால், அவள் எதிரியாக இருந்தால், அவள் தரும் கஷ்டங்களை அதாவது துன்பங்களை நீ புறக்கணித்து விட்டு பெரிதுபடுத்தாமல் மன்னித்து விட்டு தொடர்ந்து வாழ் என்று சொல்லலாம் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு அதற்குரிய பரிசாக அல்லாஹ் தருவது என்ன, உலகத்திலும் அந்த பரிசு அல்ல, மறுமையில் அவன் உங்களை மன்னிக்க போதுமானவன், உங்களுக்கு கருணை காட்ட போதுமானவன் என்றால் அந்த மறுமையிலே பெருமதியானது அதுதான். இந்த உலகத்தின் கஷ்டங்களும் கவலைகளும் அந்த மறுமையில் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தூசிக்கும் பெருமதியற்றது, அவ்வளவுதான். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு வழங்குவதற்காக அவனது வாழ்க்கையே அவன் பொறுமையாக கழிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான் என்றால் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கேட்பது கிடைப்பது என்பது சாதாரண விடயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கருணை கிடைப்பது என்பது சாதாரண விடயம் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, அந்த யுத்தத்திற்கு சென்ற மனிதருடைய வீட்டில் மோசடி நடக்கிறது, அதற்குரிய பரிகாரம் என்ன, அவருக்கு கிடைக்கும் பரிசு என்ன, உலகத்திலே ஏதாவது நடந்து விட்டால் கடைசி வரை அந்த பேர் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு இழிவான வாழ்க்கை, மறுமையில் அவருக்குரிய பரிசு, அவ்வளவு காலம் அவர் கஷ்டப்பட்டதற்குரிய பரிசு என்ன, இவரிடம் சென்று எந்த அளவு உனக்கு நன்மை வேண்டுமோ அவ்வளவையும் அள்ளிக்கொள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார் என்றால் மறுமையில் அதுதான் பெருமதி, அங்கு நன்மைக்கு தான் பெருமதி. எனவே அந்த மறுமையை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அங்கு பெருமதியானது அல்லாஹுடைய மன்னிப்பு, அவனுடைய கருணை, நன்மைகள், அவனுடைய பொருத்தம், இவைதான் அங்கு பெருமதியானது. அதற்காக நாம் இந்த உலக வாழ்க்கையே தியாகம் செய்யலாம். அதே போன்று எமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த உலகத்திலே சமாளித்துக் கொண்டு வாழ் என்று சொன்னால் சிலர் கொஞ்சம் யோசித்து விட்டு கற்பனை வருகிறது, ஆசை வருகிறது, எத்தனையோ பேர் எவ்வளவு அழகாக வாழ்கிறார்கள், நான் ஏன் வாழக்கூடாது, அப்படி என்றால் எதற்கு எனக்கு அல்லாஹ் கற்பனை என்ற ஒன்றை தந்தான் என்று கூட சிலர் கேட்பார்கள். கற்பனை எதற்கு என்றால் உலகத்திலே கற்பனை செய்து செய்து அதனை அடைவதற்கு மட்டுமல்ல, கற்பனை என்ற ஒன்று, ஆசை என்ற ஒரு ஒன்றை மனிதனுக்கு இருந்தால்தானே மறுமையில் உள்ள அந்த வெகுமதிகளை பார்த்து அவனால் ஆசைப்பட முடியும். கற்பனை என்ற ஒன்று, ஆசை என்ற ஒன்று இருந்தால்தானே மறுமையில் இன்ன இன்ன உனக்கு இருக்கிறது என்று மனிதனுக்கு ஆசை காட்ட முடியும். அல்லாஹு தஆலா இதற்காகத்தான் அந்த கற்பனைகளையும் ஆசைகளையும் வைத்திருக்கிறான். அதை வைத்து முழுக்க முழுக்க உலகத்தை அடைவதற்கு அல்ல. எனவே பாருங்கள், ஒரு மனிதன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மேலே குறிப்பிட்டு விட்டேன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும், அவனுடைய கருணை வேண்டும், அவனுடைய பொருத்தம் வேண்டும், அத்தனைக்கும் நன்மைகள் வேண்டும். இந்த அனைத்தும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டதென்றால் அவன் அந்த மறுமையிலே வெற்றி பெற்று விடுகிறான். அதற்காக உலக வாழ்க்கையையும் தியாகம் செய்யலாம். அதே போன்று அவனுக்கு அங்கு வெற்றி கிடைத்து விட்டதென்றால் அவனுக்கு மேலதிகமாக கிடைக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. நன்கு கவனம் செலுத்துங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் வாக்கியா 22 வசனம் 23 வசனத்திலே கூறுகிறார், வஷூருன் ஈன் கஅம்சாலில் லுலுல் மக்னூன், அங்கே அந்த சூனத்திலே இருக்கக்கூடிய வெட்டியாளர்களுக்கு அல்லாஹ் ஹூருல் ஈன் என்ற மனைவிமார்களை கொடுப்பான். அவர்கள் பேணி பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். இந்த இடத்திலே மனிதன் உலகத்திலே கற்பனை செய்யக்கூடிய அழகை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று அதே சூரத்துல் வாக்கியா என்ற அத்தியாயத்திலே இன்னா அன்ஷனாஹுன்ன இன்ஷா, நிச்சயமாக நாம் இந்த ஹூருல் ஈன் என்ற பெண்களை இந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்காகவே புதிதாக படைத்திருக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஃபஜஅல்நாஹுன்ன அபகாரா, அவர்கள் கன்னி பெண்களாவார்கள், உருபன் அத்ராபா, சம வயதுடையவர்கள். அது மட்டுமல்லாமல் தன் கணவனை மட்டுமே நேசிக்கக்கூடியவர்கள். அதே போன்று சூரத்துல் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தின் 72-74 வசனங்களில் ஷூருன் மக்சூராத்துன் ஃபில் ஹியாம், அங்கே இருக்கக்கூடிய இந்த ஷூருலீன் என்ற பெண்கள் கூடாரங்களிலே வசித்திருப்பார்கள். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், இவர்களை இந்த வெற்றியாளர்களுக்கு முன் இந்த சுவனவாசிகளுக்கு முன் எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு ஜின்னோ தீண்டி இருக்க மாட்டாது. அதே போன்று சூரா ஆலே இம்ரான் அத்தியாயத்தின் 15 வசனம் பயபக்தியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது பெருமதிகள், ஜன்னாதுன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அங்கு அவர்களுக்கு சோலைகள் கிடைக்கும், அதன் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள், வஅஸ்வாஜும் முதஹரா, அதிலே அவர்களுக்கு தூய்மையான மனைவிமார்கள் இருப்பார்கள், வரிழுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நட்பொருத்தமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். எனவே பாருங்கள், அந்த நாம் கற்பனை பண்ணக்கூடிய விடயங்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே எமக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். நாம் வெற்றி பெற்றால் அந்த சுவனத்தை அடையலாம். அந்த சுவனத்தை அடைந்தால் அங்கு நாம் ஆசைப்படக்கூடிய அத்தனையும் அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். அங்குள்ள பெண்கள் முத்துக்களை போன்று பவளங்களை போன்று இருப்பார்கள், எமக்காகவே படைக்கப்பட்டவர்கள், கன்னிகளாக இருப்பார்கள், சம வயதுடையவர்களாக இருப்பார்கள், எங்களையே நேசிக்கக்கூடியவர்களாக காதலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை எமக்கு முன் எந்தவித எந்த ஒரு ஜின்னோ மனிதனோ தீண்டி இருக்க மாட்டாது, தூய்மையானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். எனவே பாருங்கள், இவற்றை தான் நாம் உலகத்திலே ஆசைப்படுகிறோம், இவற்றை தானே நாம் உலகத்திலே ஆசைப்படுகிறோம். சுவர்க்கத்திலே கிடைக்கக்கூடியவற்றை உலகத்திலே ஆசைப்பட்டால் அது கிடைக்குமா என்பதனை நாம் இந்த இடத்திலே சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று பாருங்கள், இந்த விடயங்களை சொன்னவுடன் நிச்சயம் ஏதாவது சிக்கல்களுக்குள் அகப்பட்ட எமது சகோதரர்களின் உள்ளங்கள் சற்று தெளிந்ததாக நிம்மதியடைந்ததாக இருக்கும். அதே நேரம் யார் மேலே சொல்லப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்தவில்லையோ அல்லது இந்த விடயங்களிலே நம்பிக்கை இல்லையோ அவர்களுக்கு நிச்சயம் ஒரு தெளிவு கிடைத்திருக்காது. மறுமையை நம்பாத ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் நெருக்கடியானது என்பதனை இந்த இடத்திலே ஆழமாகவும் அழுத்தமாகவும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே பாருங்கள்,
ஒரு குடும்ப உறவை பேணுவதற்கு, அதனை கடைசி வரை வாழ்ந்து முடிப்பதற்கு இஸ்லாம் இத்தனை வழிகாட்டல்களை கூறுகிறது. இந்த அனைத்தையும் தாண்டி, இந்த அனைத்திற்கும் அடங்காமல் தாங்க முடியாத கஷ்டம் இருக்கிறது, தவிர்க்க முடியாத காரணம் இருக்கிறது. அவள் என்னோடு சேர்ந்திருந்தால் வறந்து மீறி விடுவேனோ என்ற பயம் இருக்கிறது, அல்லது தானும் சேர்ந்து அவளுடன் பாவியாகி விடுவேனோ என்ற பயம் இருக்கிறது, அல்லது இஸ்லாம் அவளை விடு என்று கூறுகிறது. இப்படி ஏதாவது காரணங்கள் இருக்கும் என்றால் அவன் அந்த பெண்ணை விட்டுவிடலாம். எனவேதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழுவதை வலியுறுத்தி விட்டு, அதற்குரிய சகல விடயங்களையும் கூறிவிட்டு அந்த தலாக்கை அனுமதிக்கிறான். ஏன், ஒரு மனிதனுடைய சக்தி அவனுக்கு தெரியும், அல்லாஹுக்கு தெரியும். அந்த சக்தியை தாண்டி சில விடயங்கள் இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அதற்குரிய வழியையும் வைத்திருக்கிறான். எந்தளவு சொல்வதென்றால், இறுதியில் அல்லாஹ் ஒருவேளை ஒரு பெண்ணை விடுகிற பொழுது, தலாக் சொல்லி விடுகிற பொழுது, காரணம் கேட்கிற பொழுது, காரணம் கேட்பானாக இருந்தால் அவனிடம் காரணம் சொல்லி தப்பிக்க முடியும் என்ற உறுதியான ஒரு காரணம் எம்மிடம் இருக்குமாக இருந்தால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்விடம் அநியாயம் என்ற ஒரு வகையிலே நாம் மாட்டிக்கொள்வோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாருங்கள், நான் தொகுத்து வந்த விடயம் இதுதான். இவை அனைத்தையும் கேட்ட பிறகு சில மனிதர்களின் உள்ளங்களிலே சில மாற்றங்கள் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மறுமையை நோக்கமாக கொண்டு உலக வாழ்க்கையை புரிந்து கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டியதுதான். அதே போன்று மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் புதிதாக கண்டுபிடித்து சொல்லப்பட்டவை அல்ல, அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் அழகாக இருக்கிறது. இவற்றை நாம் தெரியாத பொழுது தடுமாறி போகிறோம், தெரிந்து கொள்வோமாக இருந்தால் நிம்மதி அடைகிறோம் என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல் குர்ஆன் சுன்னாவின் பால் அதிகம் அதிகம் எமது சிந்தனைகளை செலுத்த வேண்டும். அல்லாஹ்வினது வார்த்தைகள் அவனுடைய நினைவுகளை எம்முடைய நினைவுகளாக ஆக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயம் எமது வாழ்வில் நிம்மதி இருக்காது. எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் ஒரு இடத்திலே கூறுகிறான், எவர்கள் அல்லாஹ்வை உண்மையாக நம்பினார்களோ, மறுமையின் மீது உண்மையான விசுவாசம் இருக்கிறதோ, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு இவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். சூரத்து ரஅது என்ற 13வது அத்தியாயத்தின் 28வது வசனமாக இந்த வசனம் பதிவு செய்யப்படுகிறது. எனவே மேலே பார்த்த அனைத்து விடயங்களையும் புரிந்தவர்களாக மறுமையை எதிர்பார்த்து உலகத்தை புரிந்து குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிப்போம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இந்த உலக வாழ்க்கையை பற்றிய நினைவுகளை அவ்வப்போது தந்து மறுமையை நோக்கியவர்களாக, அதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக எம் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அக்கூல கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும்.
سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.